சிவன் கிட்ட ஒரு வரம் கேட்கிறார். ஒரு பாடல் இந்த நாலாவது திருமுறையில் வருகிறது. நான் சாகிற வரைக்கும் உன்னுடைய நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல எனக்கு நீ அந்த வரத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார். நான் சாகிற வரைக்கும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணும், இந்த வரத்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறார். அவர் நாம கேட்டோமா? நம்ம கேட்கல. இத படிச்சோம்னா நமக்கு அந்த புத்தி வரும். இப்ப நாவுக்கரசர் என்ன கேட்கிறார்? எனக்கு இந்த வரத்தை கொடுத்து விடு அப்படின்னு கேட்கிறார். அந்த பாடல் இந்த நாலாவது திருமுறையில இருக்கிறது.
பூமெல் மலர்கனை கோத்து தீவேள்வி தொழில் படுத்த காமங் பொடிபட காய்ந்த கடல் நாகை காரோனா நன்ன பூமெல் மலர்கனை கோத்து தீவேள்வி தொழில் படுத்த காமன் பொடிபட காய்ந்த கடல் நாகைக்காரோனா நின் நாமம் பரவி நமச்சிவாய என்னும் அஞ்செழுத்தும் சாமன்று உரைக்க தருதி கண்டாய் எங்கள் சங்கரனே. நாகைக்காரோனா நின் நாமம் பரவி நமச்சிவாய என்னும் அஞ்சு எழுத்தும் சாமன்று உரைக்க தருதி கண்டாய் எங்கள் சங்கரனே.
இன்னொரு நீதியான பாடல்.
பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாதம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு முப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். பாலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். பனிமலர் கோதை மாதம் மேலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். மெலிவோடு முப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். சேலுலாம் படனவேலி திருக்குண்டீச்சரத்துள்ளானே நலரி நல சதரி நரி நல.
குறிக்கோள்னா என்ன? தினந்தரம் தினந்தோறும் உடல் குளித்து விட்டு பஞ்சாட்சரம் ஓதி விபூதி அணிந்து விட்டு பஞ்சாட்சரம் ஓத வேண்டும், அவனுடைய திருக்கோயிலுக்கு போய் வணங்க வேண்டும். இதெல்லாம் குறிக்கோள் இல்லையா? ஆமா. ரொம்ப பேர் தினந்தோறும் கோயிலுக்கு போறதே கிடையாது, பஞ்சாட்சரமும் சொல்லுவதில்லை. நாலாம் திருமுறையில திருவிருத்தம் என்று ஒரு பகுதி பாடிட்டு போறார். அதை வேற யாரும் பாடல. திருவிருத்தம் என்ற பகுதி ஸ்ரீயான் சமுத்திரம் பாடல, சுந்தரரும் பாடல, திருநாவுக்கரசரும் சம்பந்தரும் பாடாத பண்ணு ஒன்று உண்டுன்னா சுந்தரர் பாடினது அது வந்து மீளா அடிமை செந்துருத்தி பண்ணு. திருநாவுக்கரசரும் சுந்தரரும் பாடாத பண்ணு ஒன்று உண்டுன்னு சொன்னா அது மேகராக குறிஞ்சி பண், செவ்வழி பண், இதெல்லாம் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார். அதனால இது அவர்கள் பாடல, அதை இவர்கள் பாடுறதுனால இவர்கள் மட்டும் ஒரு வயசின்னு அர்த்தம் அல்ல. உங்களுக்கு நினைவூட்டுறேன், இந்த திருவிருத்தம் என்ற பகுதி நாவுக்கரசருக்கே உரியதாக இருக்கிறது. அதுல ஒரு பாட்டு தான் முதல்ல சொல்லிவிட்டேன். கருநட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை செருநட்ட மும்மதில் எய்யவல்லானே. இந்த கற்பகத்தைன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவன் கேட்டதெல்லாம் கொடுப்பான்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். கருநட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை செருநட்ட மும்மதில் எய்யவல்லானே செந்தி முடங்க திருநட்ட மாடியை, தில்லைக்கு இறையை, சித்தம்பலத்து பெருநட்ட மாடியை வானவர்கோன் என்று வாழ்த்துவனே. இத பாத்தீங்களா, வாழ்த்துவன் என்றுதான் சொன்னாரே தவிர நான் அர்ச்சனை செய்வேன் அபிஷேகம் செய்வேன்னு சொல்லல பாத்தீங்களா. அர்ச்சனையும் அபிஷேகமும் மிகவும் குறைவாகத்தான் சொல்லப்படுகிறது தேவார திருவாசகத்துல. இப்ப நாம திருப்பி போட்டுட்டோம், அர்ச்சனை பண்ணாதான் சரி, அபிஷேகம் பண்ணாதான் சரி, நான் உன்னை பாடுறதெல்லாம் விட்டுட்டோம், நாம திருப்பிக்கிட்டோம் நாம அப்படியே என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். இன்னொன்னு சொல்றேன், யாராவது நான் சொல்றதுல தப்பு இருந்து சொன்னா நான் கேட்டுக்கொள்ளுங்க. தேவார திருவாசகத்தில் சாமிக்கு என்ன நிவேத்தியம் பண்ணாங்கன்னு வரவே இல்லை. ஆமா, புளியஞ்சாமன் நிவேத்தியம் பண்ணார்கள், சக்கர பொங்கல் நிவேத்தியம் பண்ணார்கள், இல்ல பாட்டையே அவர்கள் நிவேதனமாக செய்திருக்கிறார்கள், பாட்டையே நிவேதனமாக செய்திருக்கிறார்கள் ஆமா என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். ஆனால நிவேத்தியம் பண்றது தப்புன்னு நான் சொல்றேன், நீங்க கணக்கு போட்டு விடாதீர்கள். மிகுதியாக சொல்லப்படவில்லை என்பதுதான் உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன். இந்த கர்ணட்ட கண்டனை என்பதுல இன்னொரு பாட்டு நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன், பலகாலம் நீங்கள் கேட்ட பாட்டு தான்.
ஒன்றி இருந்து நினைவில்கள்,
நினைமின்கள்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்ல, அது போர்மானதுதானே. ஒன்று இருந்து நினைமின்கள், ஆமா, உன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் அவனிட்ட ஒப்படைச்சு விடு அப்படின்னு சொல்றார் சாமி என்று நாம எண்ணணும். நாம இப்ப என்ன பண்றோம், சேம்பரத்துக்கு போறோம், கும்பிடுறோம். கும்பிடும் போது என்ன சொல்றோம், சாமிக்கு நிறைய நகை போட்டிருக்காண்டா, சாமிக்கு நிறைய பூ போட்டிருக்காண்டான்னு சொல்றமே தவிர அவனுடைய திருவருளை நாம எண்றதில்லை. அதத்தான் சாமி நினைவூட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன்.
ஒன்று இருந்து நினைமின்கள்
அப்படி நினைத்து விட்டால் உந்தமக்கு ஊனமில்லை, ஒரு ஊனமும் உனக்கு கிடையாதுரா. அப்படி நினைத்தவன் ஒருத்தனை நினைப்பூட்டுறாரு அடுத்த வரியில. ஒன்று இருந்து நினைத்தவன் அடுத்தபடி நினைப்பூட்டுறாரு, கந்திய காலனை காலார்கடிந்தான். அப்படி ஒன்று இருந்து நினைத்தான் மார்க்கண்டேய முனிவர், அவனுக்காக காலனை உதைத்தான் பத்தியா. அப்படி நீ அப்படி நினைத்து விட்டால் உனக்கும் அது நடக்கும். இப்படித்தான் பொருள் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிற தப்புன்னா நீங்க விட்டுடுங்க, அதை பத்தி கேள்வி கிடையாது. ஆமா, உங்களுடைய நினைப்பு வேற, உங்களுக்கும் அறிவு கொடுத்திருக்கிறானே கடவுள். அப்படி நீ ஒன்று இருந்து நினைத்து விட்டால் மார்க்கண்டேய முனிவருக்கு யமனை உதைத்தது போல உனக்கும் செய்வான்டா என்று சொல்லுவது போல் இருக்கிறது அது என்று நான் எண்ணுகிறேன்.
சென்று தொடுமின்கள் தில்லையுள் சித்தம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம் பெருமான் தன் திருக்குறிப்பே.
அவள் போய் அவனை கண்டால் என்னைக்கு வந்தப்பா அப்படின்னு கேட்கறது போல இருக்குதுன்னு சொல்றாரு. ஆமா, ஆக ஒன்று இருந்து நினைக்க நாம பழகிக்கொள்ள வேண்டும் என்று இந்த பாடல் நமக்கு நீதி சொல்லுகிறது என்று நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு பாட்டு சொல்லுவோம்,
குனித்த புருவம்,
பலகாலம் கேட்ட பாடல் நீங்க இல்லையா.
நல்ல
இப்ப போனோம்னா சாமியை நாம குனித்த புருவமும் பார்க்க முடியாது, அவன் ஆடுகிற திருவடியை கூட நாம பார்க்க முடியாது. ஏன், இந்த வஸ்திரத்தையும் இந்த மாலையையும் போட்டு சுத்தமா சாமியை மறைச்சு விடுறாங்க, நாம எங்கிருந்து பார்க்க முடியும்.
குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற்கும் சிரிப்பும் பனித்த தடையும் பவளம்போல் மேலிருப்பால் வெண்ணீரும் இனித்தம் உடைய.
அந்த திருவடி இனிக்கிறதுன்னு சொல்றாரு சாமி. எங்க போய் சொல்லுவேன், அத போய் ஏதாவது நக்கி பார்த்தாரா, அவருக்கு நினைச்ச உடனே அது இனிக்கிறது அவருக்கு. ஆமா,
இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்ற
பார்த்து விடு இல்லையா.
மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே.
நிலை என்று சொன்னவர் அந்தாண்ட போய் பார்த்து விடுன்னு இல்லையா. ஆமா, பல வழியே சொல்றாரு இவ்வளவுதானே, என்ன தப்பு. இதுவும் அந்த பதியத்தில் தான் வருகிறது.
வாய்த்தது நந்தமக்கு இதோர் பிறவி.
பிறவி கிடைக்காது, மனித பிறவி. இந்த பிறவி அவன் மதித்திருப்பானே ஆனால் கண்டக்டர் உள்ள போ உள்ள போன்னு நம்ம சொல்ல தேவையில்லை இல்லையா. புட்போர்ட்ல நாம நிக்க மாட்டோம். கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் உத்தியோகஸ்தனா இருந்தானா செத்து போனானா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறான். 5 லட்சம் ரூபாய் அந்த உயிர் திரும்பி வருமா? உயிர் கிடைக்குமா? 5 லட்சம் ரூபாய் பணம் வரும், நம்ம மனைவிக்கு வரும், உயிர் வராது. விசாலாட்சின்னு அந்த பணம் கூப்பிடாது இல்லையா? ஆமா என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். சுவாமி நினைக்கிறார்,
வாய்த்தது நந்த மக்கு ஏதோர் பிறவி மதித்திடுமில்
அப்படின்னார். அந்தாண்ட சூழலியே இந்த பிறவியை நீ மதித்து விடு அப்படிங்கிறார். நாம பிறவிய மதிக்கல, பிறவிய மதிச்சிருந்தோமே ஆனால் நாம ஒழுங்கா வாழ்ந்திருப்போம். ஆமா, ஒழுங்கில்லாம நாம வாழ்கிறதுனால்தான் நம்ம நம்மளுடைய பிறவி வீணா போகிறோம்.
வாழ்த்தது நந்த மக்கு ஏதோர் பிறவி மதித்திடுமில் பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன் பத்தருள்ளீர் கோத்தங்கு முப்புறம் தீவளைத்தான் தில்லையம்பலத்து கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பதன்றோ நந்தம் கூடைமையே. சாடையடுத்தது தக்கந்தன் வேள்வியின் தந்திரனை.
ஒரு பெரியவர் என்ன பண்ணினார், நாவுக்கரசர் தேவாரத்தை திருத்தினார். திருத்தி அதுக்கு பொருள் எழுதிட்டார். அது என்ன பாட்டு தெரியுமா? ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள். கொஞ்சம் கவனமா கேக்குறீங்களா? பாட்டுல எப்படி இருக்கு? ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் அப்படின்னு இருக்கு. அவர் என்ன பண்ணார், மிகப்படித்தவர், ஆனா அவர் பெயரை நான் சொல்ல மாட்டேன், சொன்னா சில பேருக்கு வருத்தம் வரும், அதனால சொல்ல மாட்டேன். இவர் என்ன பண்ணாரு, சில ஞானிகள் என்பதை சிவஞானிகள்னு திருத்தினர். திருத்தலாமா? பாட்டை திருத்தாதே தம்பி, நீ சாட்டையடி வாங்காதே தம்பி என்று ஒரு சொல்லு உண்டு நம்ம தமிழ்நாட்டில். பாட்டை திருத்துவதற்கு இவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆமா, முன்ன ஒரு தடவை நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு நாள் ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி எனக்கு 10 ரூபாய்க்கு ஒரு மணி ஆர்டர் வந்தது. 40-50 வருஷத்துக்கு முந்தி 10 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி தானே இல்லையா? அது என்னது, பாண்டி பஜார்ல இருக்கிற கீதா கேப்புல 7.5 அணாக்கு முழு புல் மீல் போடுவானே, 7.5 அணா. ஆமா, 30 டிக்கெட் வாங்கினா 7 அணா சாப்பாடு, இன்னைக்கு 23 ரூபாய். ஆமா, 53ல 7.5 அணா தான் சாப்பாடு, இன்னைக்கு 23 ரூபாய் அதே ஹோட்டல்ல. மதிப்பு போட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய தகப்பனார் என்னுடைய 10 வயசுல ஒரு பவுன் 10 ரூபாய்க்கு வித்தார். இன்னைக்கு கணக்கு போட்டு பாத்துக்கணும் நாம. ஆக பாட்டை திருத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆமா, நான் பாடல்கள் எழுதிக்கிட்டே வருவேன். பாடலுக்கு பொருள் விளங்கலன்னா கடவுளே அப்படின்னு வச்சு விடுவேன். என்னுடைய ஆசிரியர் சொல்லியிருக்காரு, அந்த பாட்டுக்கு பொருள் உனக்கு விளங்கலையா, அந்த புஸ்தகத்தை வச்சு ஒரு கும்பிடு போடு, உடனே பொருள் விளங்கும். பாரு, நிச்சயமா நேத்து கூட திருப்பூர் எழுதி கொண்டிருந்தேன், வாரியார ஒரு தடவை சந்திச்சேன், கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி, சிந்தாதிரிப்பேட்டையில சிங்கண்ண செட்டி தெருவில் பேசியிருந்து கடைசியா நான் அவரை விட்டு பிரியறேன், என்கிட்ட நீங்க ஏதாவது எதிர்பார்க்கறீங்களான்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், உங்கள்கிட்ட திருப்பூர் இருக்குதுன்னு நான் கேள்விப்படுறேன், ஒரு திருப்பூர் கொடுத்தீங்கன்னா தேவையில்லைன்னு, உங்களுக்கு கொடுக்காம நான் யாரு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு திருப்பூர் புத்தகம் கொடுத்துட்டார், எழுதி கொடுத்துட்டார். கிருபானந்த வாரின்னு கைது போட்டு கொடுத்தா அந்த புத்தகம் வச்சிருக்கேன். அந்த புத்தகத்தை பார்த்து தான் நேற்று எழுதினேன். அதுல பொருள் ஒரு இடத்துல எனக்கு சரியா விளங்கல, கீழே வச்சுட்டு ஒரு கும்பிடு போட்டு மறுபடியும் பார்த்தா பொருள் விளங்கி போயிடும். அந்த மாதிரி அவர் என்ன பண்ண, அந்த 10 ரூபாய் மணி ஆர்டர் வந்தது. வழக்கமா எனக்கு தபால் ஒரு தபால் 2 தபால் நிச்சயமா எனக்கு அப்பவும் வரும் இப்பவும் வரும். வழக்கமா கொண்டாந்து கொடுக்கறவன் என்ன பண்ணா, ஐயா ஐயா பி சுவாமிநாதன் அதுல இருக்கு, நீங்க பி சுவாமிநாதன் எனக்கு தெரியும், 10 ரூபாய் மணி ஆர்டர் நான் கொடுக்க மாட்டேன்ட்டான். என்னையா அவன் தவறி போட்டிருக்கான், 41 உஸ்மான் ரோடு தர்மராஜின பிரச்சார, அப்ப நான் பிரச்சார நிலையத்தில் வாத்தியாரன்னு அப்படின்னு சொன்னேன். கேட்கல, அவன் கொடுக்கல என்னட்ட, நான் கொண்டி போஸ்ட் மாஸ்டர் கொடுத்துறேன் நீங்க வந்து வாங்கிக்கிட்டான் சார். நான் சொல்லிட்டு இங்க இருந்து போய் என்ன பண்ண, அப்ப போஸ்ட் ஆபீஸ்ல எஸ்பி அக்கவுண்ட் இருந்தது எனக்கு, அதை எடுத்துக்கொண்டு போய் அவர்கிட்ட காட்டினேன். பரவாயில்ல, நான் தான் அந்த சுவாமிநாதன் ஒரு லெட்டர் கொடுங்க நான் கொடுத்துரு சொல்லிட்டார். லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த 10 ரூபாய கொடுத்தான். இந்த 10 ரூபாய் காசுக்கே இந்த மாதிரின்னு சொன்னா பரமன் திருவடிக்கு போற பாட்டை நம்ம திருத்தலாமா? திருத்தக்கூடாது. திருத்தி விட்டாரு, திருத்தி பொருளும் எழுதி விட்டாரு. நான் கேட்டேன், என்ன இப்படி பாட்டை திருத்தி இருக்கீங்களேன்னு கேட்டேன். அவர் ரொம்ப பெரியவர், சொன்னாரு ஞானத்தால் தொழாதவன் சிவஞானி என்று பேர் பெறுவானா அப்படின்னு என்ன திருப்பி கேட்டார். ஞானிகளாய் இருக்கிறவன் சிவனை தொழாமல் இருப்பானா அப்படின்னு கேட்டார். என்ன நான் சொன்னேன், தார்காவனத்து மகிழ்ச்சிகள் தவத்தவர்கள் தானே, அவன் சிவனை தொழவில்லை அல்லவா அப்படின்னு. ஆமா ஆமான்னு ஒத்துக்கிட்டார். தார்காவனத்து மகிழ்ச்சிகளும் தவத்திரஷ்டர்கள் தானே, ஆமா அவன் சிவத்தை மணங்கிறது இல்லை அதனால்தான் கஷ்டப்பட்டான் இல்லையா, அதைத்தான் இவர் சொல்லியிருக்க கூடும். சரி அப்ப நான் பாட்டை திருத்தி விடுறேன். அது மாதிரி பாட்டை திருத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. பொருள் கிடைக்கலன்னா பேசாம வச்சுடணும் கும்பிடு போட்டு இல்லையா. சாமி சொல்றாருங்க,
தாடையடுத்தது தக்கந்தன் வேள்வி சந்திரனை.
தக்கன் மதிக்கல, அங்க வந்திருந்தவனும் மதிக்கல, அக சந்திரனை அழித்தார், அதைத்தான் நினைவூட்டுறது. அதுல இருந்து அவனை மதிக்கணும்னு அர்த்தம்.
தாடை எடுத்தது தக்கந்தன் வேள்வி சந்திரனை, வீடை எடுத்தது காலனை, நாரணன் நான்முகனும் தேடை எடுத்தது பிள்ளையுள் சிற்றம்பரத்து நட்டம், ஆடை எடுத்துட்ட பாதம் அன்றோ நம்மை ஆட்கொண்டதே, நம்மை ஆட்கொண்டதே. தாடை எடுத்தது தக்கந்தன் வேள்வி சந்திரனை,
நாளாம் திருமுறையில் தான் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு பாட்டு சொல்ல விடுபட்டு போய்
படைக்கலமாக உன் நாமத்து எழுத்தஞ்சு என்னாவிற்கொண்டேன்.
படைக்கலம் என்பது என்ன? வாள், அது தண்டு கடுமையா, ஒருத்தனை அடிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் படைக்கலம். இப்ப வேணா துப்பாக்கி குண்டு, அப்ப காலத்துல வாள் அடிக்கிறது கம்பு இதெல்லாம் தானே, அதெல்லாம் என்னட்ட கிடையாது. அது படைக்கலமாக நான் உன்னுடைய நாமத்தை தான் கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார் சுவாமி. ஒருத்தன் அடிக்கணும்னா என்ன பண்ணணும், கம்பு கும்ப தூக்கிட்டு போறோம் இல்லையா, நமச்சிவாய நமச்சிவாய என்ன சொல்லுவோம், சொல்ல மாட்டோம், நான் சொல்லுவேங்கிறார் அவர்.
படைக்கலமாக உன் நாமத்து எடுத்து அஞ்சு எல்லாவிற்கொண்டேன், விடைக்கலமல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்சிகின்றேன்.
நாம இந்த பிறப்பிலேயே அவனுக்கு ஆள் செய்யல, ஏழு பிறப்பும் நாம எப்படி சொல்ல முடியும், சாமி அப்படி இருந்திருக்கிறார்.
ஏழு பிறப்பும் உனக்கு ஆட்சேகின்றேன், துடைக்கினும் போகேன், தொழுது வணங்கி தூணூறு அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய், அணிதில்ல சிற்றம்பலத்து அரணே.
இந்த பாட்டு ஒருத்தன் அனுஷ்டானம் பண்றான், அனுஷ்டானம் பண்ணும்போது அவனுடைய நாமாவை சொல்லி விபூதி அணியறான், அப்புறம் பஞ்சாட்சரம் சொல்றான். என்னுடைய வாழ்க்கையில காலையிலையும் மாலையிலையும் அனுஷ்டானம் பண்ண தவறவே மாட்டேன், ஜுரமா படுத்திருந்தாலும் சரிதான் என்று சுக்கம் செய்து விடுவேன், தவறது கிடையாது. ஒரு நாளைக்கு 1008 பஞ்சாட்சரம் சொல்லவும் தவறது இல்லாம, வாரியாருக்கு ஒரு நாளைக்கு 3 சொற்பொழிவு 4 சொற்பொழிவு. ஆனா முருகன் பூசையை அவர் விட்டவர் இல்லை, எத்தனையோ நாள் பார்த்திருக்கிறேனும், அதனாலதான் அவர் அப்படி வாழ்ந்தார். மனிதனாக வாழ்ந்தவர், தெய்வனாக வாழ்ந்தவர் அவர். எழுபிறப்பும் உனக்கு துடைக்கினும் போகே. அப்படி அனுதானம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்றான், கீழ்ந்த கீழே விழுந்து வணங்குறான். உன் அடைக்கலம் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து வணங்குறான். ஆமா, அதுதான் இந்த பாட்டில் இருக்குன்னு என்னோட அபிப்பிராயம். ஆனா வாதவூரன் என்ன நினைக்கிறானோ நான் சொல்ல முடியாது. படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்தஞ்சி என்னாவிற்கொண்டேன், இடைக்கலமல்லேன், எழுபிறப்பும் உனக்காச் செய்கின்றேன், துடைக்கினும் போகேன், தொழுது வணங்கி தூணீறு அணிந்து யாரும் நமக்கு விபூதி கொடுக்க மாட்டார்கள் அந்த வேளையில கீழே விழுந்து வணங்கணும்னு விபூதியை தொட்டு பூசிக்க வேண்டும் என்பது நியதி. ஆமா, அதத்தான் சாமி நினைவுற்றார். தொழுது வணங்கி தூணீறு அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய், அணிதில் சித்தம்பரத்து ஹரனே அப்படின்னு சொல்ற நீதியை சொல்லுகிற பாடல்களும் இதுலதான் இருக்கிறது என்று நீங்கள் அந்த நாலாம் திருமுறையில் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இதெல்லாம் இந்த திருவிருத்தம்னு சொல்லுகிற பகுதியில வருகிறது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்ல, அவகாசம் இல்ல, எத்தனையோ வேலையில அரைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கேட்டாவது வைப்போமே, நம்ம தேவாரத்துல இப்படி எல்லாம் இருக்கிறது, என்ன இப்ப மோசம், கேட்டு வைத்துக் கொள்ளுவோமே. நான் எத்தனையோ ஊர்ல பாடினேன், அப்படி எனக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருக்கும்போது சொல்லிவிடுறேன், அவ்வளவுதான். இன்னொரு திருப்பதியும் அந்த சிதம்பரத்துல பாடினதையே பார்ப்போம். அவனுடைய திருவடியை கண்ட கண்கொண்டு வேற என்னத்தை நான் பார்க்க போறேன், அவன் உடுத்திருக்கிற உடையை தவிர வேற என்னத்தை நான் காண போறேன் அப்படின்னே சொல்லிட்டு போறார். ஒன்னா சொல்லிட்டே போறார். அது பதியம் போற லெட்டர் பண்ண ஒரு நாலஞ்சு பாட்டு தான் எனக்கு நினைவில் இருக்கிறது. அதுல ஒரு பாட்டு பாருங்க. பாளையுடை கமுகோங்கி பன்மாடம் நெருங்கி எங்கும் வாழையுடை புனல் வந்து எறி வாழ் வயல் தில்லை தன்னுள் ஆள உடை கள சித்தம்பலத்து அரண் ஆடல் கண்டால் பீழையுடைய கண்களால் பின்னை பேய்த்தொண்டர் காண்பது என்ன. அவனுடைய திருவடியை பார்த்த கண் கொண்டு இந்த பீழை ஒழுகிற கண்ணு இது. இந்த ஒன்பது ஓட்டையிலையும் ஒன்பது மலம் வரும், ஒன்னு ஒண்ணுக்கு ஒவ்வொரு பேர். அப்படி கண்ணில இருந்து வருகிற பேரு பீழைன்னு பேரு, காதுல இருந்து வருகிறதுக்கு பேரு குறும்பி என்று பேர் இல்லையா, ஒன்னு ஒண்ணுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அது இருக்கட்டும். அதை சொல்ற சாமி, பீழையுடைய கண்களா பின்னை பேய்த்தொண்டர் காண்பது என்ன. பொருவிடை ஒன்றுடை புண்ணியமூர்த்தி புலியதளன் உருவுடைய மலைமங்கை மணாடன் உலகுக்கெல்லாம் திருவுடைய அந்தனர் வாழ்கின்ற தில்லை சித்தம்பரவன் திருவடியை கண்ட கண்கொண்டு மத்தினி காண்பது என்ன. தொடுத்த மலரோடு தூபம் சாந்தும் கொண்டு எப்பொழுதும் அடுத்து வணங்கும் அயனோடு மாலுக்கும் காண்பறியான் பொடிக்கொண்டணிந்து பொன்னாகிய தில்லை சித்தம்பலவன் உடுத்த துகில் கண்ட கண் கொண்டு மத்தினி காண்பது என்ன. ஊனத்தை நீக்கி உலகறிய என்னை ஆட்கொண்டவன் தேனொத்து எனக்கு இனியான் தில்லை சித்தம்பலவன் வானத்தவர் உய்ய வன் நஞ்சையன் உண்ட கண்டத்து இயங்கும் ஏனத்து எயிறு கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பது என்ன. இப்படி பத்து பாட்டுன்னு வருகிறது. உங்களுக்கு நாலு பாட்டு தான் நினைவூட்டினேன், எனக்கு அவ்வளவுதான் நினைவிலையும் இருக்கிறது. இதையாவது நினைவுல இருக்க வச்சானே கடவுள் இந்த வயசுல என்று நான் சந்தோஷப்படுறேன். இப்படி ஒரு பதியமும் அதான் இருக்கிறது. அவருடைய நெஞ்சத்துல இருக்கிற அழுத்தம் ஒரு பாட்டுல சொல்றார், பெருங்கடல் மூடி இந்த உலகம் எல்லாம் ஒண்ணு தண்ணினால் அழியணும் அல்லது நெருப்பினால் அழியணும் அல்லது காற்றினால் அழியணும் அல்லது பூகம்பத்தினால் அழியணும் எப்படிதானு ஒண்ணு அழியணும். அதை சொல்றார் இவர், பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரமனும் போய் படுத்த கடவுளாகி அவனே போயிடுறான். இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் கலேபரமும் கருங்கடல் வண்ணன் கலேபரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடல் மீள நின் எம் இறை நல் வீணை வாசிக்குமே. அவன் ஒத்தந்தான் மிச்சப்படுறான். அப்போ ஒரு வீணையை வச்சு வாய்ச்சானா அந்த ஒலியிலிருந்து இந்த உலகத்தை உண்டாக்கினான் அப்படின்னு சொல்றார் சாமி. இன்னொரு பாட்டு சொல்றாரு, வானம் துளங்கில் என் இந்த வானம் சிதறிப்போனால் எனக்கு என்ன, மண் கம்பம் ஆகில் என், அதான் கம்பம் என்பதுதான் பூகம்பம், மண் கம்பம் ஆகில் என், மால்வரையும் தானம் துளங்கில் தலை தடுமாறு என் தன்கடலும் மீனம் படில் என் விரிசுடர் வீடில் என் வேலை நஞ்சுண்டு ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமருக்கே அவர்கள்லாம் கவலைப்பட மாட்டார்கள் எழுதி வச்சுவிட்டார். இவ்வளவு துன்பம் அவனுக்கு ஆட்பட்டவனுக்கு வந்து சேராதுடா அப்படின்னுட்டார். இன்னொரு பாட்டு, கண்ணெடுங்காலம் வெதும்பி அப்படின்னு ஒரு பாட்டு காணப்படுகிறது. கல் நெடுங்காலம் வெதும்பி என்றால் என்ன பொருள்? கல் மலை, அந்த மலை வெப்பத்தினால வெதும்பி போகிறது. அப்படி போனா எனக்கு என்ன அப்படிங்கிறார் சுவாமி. கல் நெடுங்காலம் வெதும்பி கருங்கடல் நீர் சுருங்கி, கருங்கடல் நீர் சுருங்காது, சுருங்கி போனாலும் பரவாயில்லை. பன்னெடுங்காலம் மழைதான் மறுக்கினும், நெடுங்காலம் இல்ல பன்னெடுங்காலம், பன்னெடுங்காலம் மழைதான் மறுக்கினும் பஞ்சம் உண்டென்று என்னோடும் சூழரும் அஞ்சல் நெஞ்சமே. இமையாத முக்கண் பொன்னெடுங் குன்றம் உண்டு கண்டீர் இப்புகலிடத்தே. அந்த பாட்டு, முக்கண்ணை உடைய சிவன் இருக்கிறான், நான் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிறார். எவ்வளவு எவ்வளவு அழுத்தமான நெஞ்சு பார்த்தீங்களா. இது நாவுக்கரச தவிர வேற யாவருக்கும் இந்த சொல் சொல்ல முடியாது. ஆனாலும் சொற்கு உறுதி அப்பர் என்று சொல் என்று சொன்ன யாரோ ஒருத்தன் இல்லையா? ஆமா. கல் நெடுங்காலம் வெதும்பி கடல் நீர் சுருங்கி, இந்த பாட்டை நீங்க கேட்டு கூட இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானே பாடினேனோ என்னமோ எப்பவோ நெற்று பண்ணது நினைப்புக்கு வருது. ஆமா. கல் நெடுங்காலம் வெதும்பி கருங்கடல் நீர் சுருங்கி பன்னெடுங்காலம் மழைதான் மறுக்கினும் பஞ்சம் உண்டென்று என்னோடும் சூழரும் அஞ்சல் நெஞ்சமே. இமையாத முக்கண் பொன்னெடுங்குன்றம் ஒன்று உண்டு கண்டீர் இப்புகலிடத்தே. பொன்னெடுங்குன்றம், பொன்னாலாகிய ஒரு குன்றமாகிய சிவன் இருக்கிறான், நான் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிறார். அந்த நெஞ்சில என்ன இருக்கிறது? அது சதையா அல்லது கல்லா? என்ன இருக்கிறது? நம்மளை போல இருந்தா ரெண்டு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு மழை பெய்யலன்னா ஐயோ ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிறோம். 37 டிகிரி வெயில் வந்துருதுன்னா ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறோம். ரெண்டு நாளைக்கு முந்தைய அப்படி வந்துருச்சு இல்லையா? 37 டிகிரி வந்துருச்சு. சுவாமிக்கு அந்த அழுத்தமான நெஞ்சத்தை, திண்ணமான நெஞ்சத்தை இவன் இருக்கிறான், என்னை காப்பாற்றி கொள்ளுவான் அவன் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு திண்ணமாக வந்திருக்கிறது. இதையெல்லாம் படித்தால் ஒருவேளை நமக்கும் வரலாம், சொல்ல முடியுமா என்று நாம் எண்ணிக்கொள்ளுவோம்.